சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 28, 2021. தலைப்பு: பண்டைய மற்றும் நவீன நெக்ரோமான்சி அலியாஸ் மெஸ்மரிசம் மற்றும் ஹிப்னாட்டிசம் கண்டிக்கப்பட்டது. கோல்டன் உரை. ரோமர்: ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யாத்திராகமம். தேவன் பேசிச் சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்தது. என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தது. என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. உபாகமம்: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய். ஏசாயா: அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணென்று ஓத்துகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? சாமுவேல். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்தது. சுனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடே கூட இரண்டு பேரும் இராத்திரியிலே அந்த ஸ்திரீயனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச்சே என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே திரும்பி போனார். லூக்கா. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரந்தறியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்தது, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்தது, அமிழ்ந்தது, மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரந்தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். யோவான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். லூக்கா. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யோவான். நானே நல்ல மேய்ப்பன், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. மேரி டெக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுதிஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒரு உயர்ந்த மற்றும் எல்லையற்ற கடவுளை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், வணங்குகிறோம். அவருடைய குமாரனாகிய ஒரே கிறிஸ்துவை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவி அல்லது தெய்வீக ஆறுதல், கடவுளின் சாயலிலும் சாயலிலும் மனிதன். தெய்வீக மனம் மனிதனின் முழு கீழ்ப்படிதலையும் பாசத்தையும் வலிமையையும் சரியாக கோருகிறது. எந்த ஒரு குறைவான விசுவாசத்திற்கும் இட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. கடவுளை பற்றிய அறியாமை என்பது நம்பிக்கைக்கான படிக்கல் அல்ல. கீழ்ப்படிதலுக்கான ஒரே உத்தரவாதம் நித்திய வாழ்வு என்பதை யாரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சரியான பயம்தான். நமது முன்னேற்றத்தை கண்டறிவதற்கு நம்முடைய பாசங்கள் எங்கு வைக்கப்படுகின்றன, யாரை நாம் கடவுளாக ஒப்புக்கொண்டு கீழ்ப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக அன்பு நமக்கு நெருக்கமாகவும் அன்பாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் பொருள் ஆவிக்கு அடிபணிகிறது. நாம் பின்தொடரும் பொருள்கள் மற்றும் நாம் வெளிப்படுத்தும் ஆவி நம் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது, மேலும் நாம் எதை வெல்கிறோம் என்பதை காட்டுகிறது. இந்த தெய்வீக கோட்பாடு எவ்வாறு நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது, பிழைகளை துரத்துகிறது மற்றும் மரணத்தின் மீது வெற்றி பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இயேசு வாழ்க்கையின் வழியை செயல் விளக்கத்தின் மூலம் கற்பித்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவர் மற்றவர்களை விட ஆன்மீக ரீதியில் இருப்பதன் கொள்கையை வெளிப்படுத்தினார். கடவுள் நம்பிக்கையின் ஒவ்வொரு சோதனையும் நம்மை பலப்படுத்துகிறது. ஆவியால் கடக்கப்படும் பொருள் நிலை எவ்வளவு கடினமாக தோன்றுகிறதோ அவ்வளவுக்கு நமது நம்பிக்கை வலுவாகவும் நமது அன்பு தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் யோவான் கூறுகிறார், அன்பில் பயம் இல்லை, ஆனால் பரிபூரண அன்பு பயத்தை விரட்டுகிறது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்படுத்தப்படுவதில்லை. கிறிஸ்தவ அறிவியலின் திட்டவட்டமான மற்றும் ஈர்க்கப்பட்ட பிரகடனம் இங்கே உள்ளது. தீமை சக்தியல்ல என்பதை மனிதகுலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் சர்வாதிகாரம் என்று அழைக்கப்படுவது ஒன்றுமில்லாத ஒரு கட்டமாகும். கிறிஸ்தவ விஞ்ஞானம் தீய ராஜ்யத்தை அழிக்கிறது. கிறிஸ்டியன் சயின்ஸில் பெயரிடப்பட்டுள்ளபடி விலங்கு காந்தவியல் அல்லது ஹிப்னாட்டிசம் என்பது பிழை அல்லது மரண மனதை குறிக்கும் குறிப்பிட்ட சொல். மனம் பொருளில் உள்ளது என்பதும் தீயதும் நல்லதும் ஆகும் என்பது தவறான நம்பிக்கை. தீமை நல்லதை போலவே உண்மையானது மற்றும் அதிக சக்தி வாய்ந்தது. இந்த நம்பிக்கைக்கு உண்மையின் ஒரு தரம் இல்லை. இது அறியாமை அல்லது தீங்கானது. உண்மையில் மரண மனம் இல்லை, அதன் விளைவாக மரண எண்ணம் மற்றும் மன உறுதியே மாறுவது இல்லை. வாழ்வும் இருப்பும் இறைவனுக்குரியவை. கிறிஸ்தவ அறிவியலில் மனிதனால் எந்த தீங்கும் செய்ய முடியாதது. ஏனென்றால் விஞ்ஞான எண்ணங்கள் உண்மையான எண்ணங்கள் கடவுளிடமிருந்து மனிதனுக்கு செல்கின்றன. உண்மையான மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடும் தெய்வீக மனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. மனித மனத்திற்கு கொல்லவோ குணப்படுத்தவோ சக்தி இல்லை. கடவுளின் மனிதனின் மீது அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. மனிதனை உருவாக்கிய தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது. மனித மனம் கடவுளுக்கு எதிரானது மற்றும் செயின்ட் பால் அறிவித்தபடி தள்ளி வைக்கப்பட வேண்டும். உண்மையில் இருப்பதெல்லாம் தெய்வீக மனமும் அதன் யோசனையும் மட்டுமே. இந்த மனதில் முழு உயிரினமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. நேரான மற்றும் குறுகிய வழி இந்த உண்மையை பார்ப்பதும் ஒப்புக்கொள்வதும் இந்த சக்திக்கு அடிபணிவதும் சத்தியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதும் ஆகும். விலங்குகளின் காந்தம் நோயை குறைப்பதாகவோ அல்லது குணப்படுத்துவதாகவோ தோன்றினால் இந்த தோற்றம் ஏமாற்றும். ஏனெனில் பிழையின் விளைவுகளை பிழை நீக்க முடியாது. பிழையின் கீழ் உள்ள அசௌகரியம் வசதியை விட விரும்பத்தக்கது. மாயையின் விளைவை தவிர சமீபத்தில் ஹிப்னாட்டிசம் என்று அழைக்கப்படும் விலங்கு காந்தத்தின் விளைவு எந்த சந்தர்ப்பத்திலும் இல்லை. அதிலிருந்து பெறப்படும் எந்த ஒரு வெளித்தோற்றமான பலனும் ஒருவரின் மறைவான மந்திரத்தில் உள்ள நம்பிக்கைக்கு விகிதாசாரமாகும். விலங்கு காந்தத்திற்கு அறிவியல் அடித்தளம் இல்லை. ஏனென்றால் கடவுள் உண்மையான இணக்கமான மற்றும் நித்தியமான அனைத்தையும் நிர்வகிக்கிறார். மேலும் அவருடைய சக்தி மிருகமோ மனிதனோ அல்ல. அதன் அடிப்படையானது ஒரு நம்பிக்கை மற்றும் இந்த நம்பிக்கை விலங்கு அறிவியலில் விலங்கு காந்தவியல் மெஸ்மரிசம் அல்லது ஹிப்னாட்டிசம் என்பது வெறும் மறுப்பு. புத்திசாலித்தனம் சக்தி அல்லது யதார்த்தம் ஆகியவற்றை கொண்டிருக்கவில்லை. மேலும் அர்த்தத்தில் இது மரண மனம் என்று அழைக்கப்படும் உண்மையற்ற கருத்து. விலங்கு காந்தத்தின் லேசான வடிவங்கள் மறைந்து வருகின்றன. மேலும் அதன் ஆக்கிரமிப்பு அம்சங்கள் முன்னால் வருகின்றன. மரண சிந்தனையின் இருண்ட இடைவெளிகளில் மறைந்திருக்கும் குற்றத்தின் தரிகள். ஒவ்வொரு மணி நேரமும் நெசவு வலைகள் மிகவும் சிக்கலானதாகவும் நுட்பமானதாகவும் இருக்கும். விலங்குகளின் காந்தத்தன்மையின் தற்போதைய முறைகள் மிகவும் இரகசியமானவை. அவை வயதை சோம்பலில் சிக்க வைக்கின்றன. மேலும் குற்றவாளி விரும்பும் விஷயத்தில் அக்கறையின்மையை உருவாக்குகின்றன. மூடநம்பிக்கை மற்றும் புரிதல் ஒருபோதும் இணைக்க முடியாதது. கிறிஸ்தவ அறிவியலின் இறுதி உடல் மற்றும் தார்மீக விளைவுகள் முழுமையாக கண்டறியப்படும் போது உண்மை மற்றும் பிழை, புரிதல் மற்றும் நம்பிக்கை, விஞ்ஞானம் மற்றும் பொருள் உணர்வு ஆகியவற்றுக்கு இடையேயான மோதல்கள் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டு இயேசுவால் தொடங்கப்பட்டது நிறுத்தப்படும். ஆன்மீக நல்லிணக்கம் ஆட்சி செய்யும். நீ ஒரு சிலவற்றில் உண்மையாக இருந்தாய், நான் உன்னை பலவற்றின் மீது ஆட்சி செய்வேன் என்ற வேதம் உண்மையின் மேன்மையை உணர்ந்து பிழையின் ஒன்றும் இல்லாததை காணும்போது உண்மையில் நிறைவேறும். பிழையின் ஒன்றுமில்லாதது அதன் தீமைக்கு விகிதத்தில் உள்ளது என்பதை நாம் அறிவோம். கிறிஸ்துவின் மேலங்கியின் விளிம்பை தொட்டு அவரது மரண நம்பிக்கைகள் மிருகத்தனம் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர் குணப்படுத்துவதற்கான ஆதாரத்தில் மகிழ்ச்சியடைகிறார். கடவுள் அன்பு என்று இனிமையான மற்றும் உறுதியான அர்த்தத்தில் ஒரு பாவத்தின் மீதான வெற்றிக்காக சேனைகளின் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா பாவத்தின் மீதும் மாபெரும் வெற்றியை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு உரத்த பாடல். முன்னெப்போதையும் விட இனிமையாக உயர்ந்த வானத்தை அடைந்தது இப்போது கிறிஸ்துவின் பெரிய இதயத்திற்கு தெளிவாகவும் நெருக்கமாகவும் எழுகிறது. ஏனெனில் குற்றம் சாட்டுபவர் அங்கு இல்லை. மேலும் காதல் அவளது முதன்மையான மற்றும் நிரந்தரமான அழுத்தத்தை அனுப்புகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பெக்கர் எட்டின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.